வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தையும் தனித்துவ அடையாளத்தையும் கலாச்சார ஆற்றலாக வலுப்படுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசுகளின் மின்னணு ஏலத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் 2021 முதல் 2023 ஆண்டுகளுக்கான இயல் இசை நாட்டிய பிரிவுகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோ வி செழியன் தெரிவித்துள்ளார். துபாயில் ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்றிரவு பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நம் தேச பொருளாதாரத்தையும் தனித்துவ அடையாளத்தையும் கலாச்சார ஆற்றலாக வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 64வது தேசிய கலை கண்காட்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், பாரம்பரிய கலாச்சாரத்தை செறிவூட்டுவதில் ஆற்றல்மிகு தளமாக கலை திகழ்கிறது என்றார். கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்களை முன்னெடுத்துச் செல்வதற்கான தளமாக இக்கண்காட்சி திகழ்கிறது என்று பாராட்டிய குடியரசுத் தலைவர், இதன் மூலம் அவர்களின் நிதி ஆதாரமும் நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரமும் வலுப்பெறும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசுகளின் மின்னணு ஏலம் தற்போது நடைபெறும் நிலையில் அனைவரும் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் படைப்பாற்றல் திறனையும் வெளிப்படுத்தும் வகையிலான ஏராளமான கலைப்பொருட்களுடன் இந்த மின்னணு ஏலம் நடைபெறுவதாக தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறும் மின்னணு ஏலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1300 மேற்பட்ட தனித்துவமான பொருட்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். மின்னணு ஏலத்தின் மூலம் பெறப்படும் தொகை தூய்மை கங்கை திட்டத்திற்கு செலவிடப்பட உள்ளது. இணையதளம் மூலமான ஏல விற்பனை வரும் 2ஆம் தேதி நிறைவுக்கு வருகிறது.
சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில், நாட்டின் எதிர்காலத்தை செமிகண்டக்டர் துறை மறுவடிவமைத்துள்ளது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மின்னணு சாதனங்களின் செயலாக்கத்தை வடிவமைக்கும் மறைமுக மூளையாகவும் நவீன டிஜிட்டல் சக்தியாகவும் செமிகண்டக்டர் துறை உருவெடுத்து வருகிறது. புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2025 மாநாட்டில் அண்மையில் உரையாற்றிய பிரதமர், மின்னணு துறையின் வைரங்களாக செமிகண்டக்டர் நுண் தகடுகள் திகழ்வதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார்.
$1 trillion को भी पार कर जाए और मुझे विश्वास है भारत जिस तेजी से सेमीकंडक्टर सेक्टर में आगे बढ़ रहा है इस 1 trillion मार्केट शेयर में एक अहम हिस्सा भारत का रहने वाला है.
76,000 crore rupees மதிப்பிலான செமிகான் இந்தியா திட்டத்தின் உற்பத்தி சார்ந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு 50% ஆதரவை வழங்கி வருவதோடு மின்னணு உபகரணங்களை தயாரிக்க 25% ஆதரவை அளிக்கின்றது. வடிவமைப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இதற்காக 280 கல்வி நிறுவனங்களையும் 70 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்துள்ளது. இந்நடவடிக்கைகளால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் தற்சார்பு நிலையை நோக்கி வேகமாகவும் வலுவுடனும் வெற்றி நடை போடுகிறது. இது தொடர்பாக திருப்பூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் ஆலோசகர் ஜெயபிரகாஷ் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
செமிகண்டக்டர் என்பது வெறும் தொழில்நுட்ப துறையாக இல்லை, அது ஒரு தேசிய பாதுகாப்பு, பொருளாதார முன்னேற்றம், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் உலகளாவிய மதிப்பின் அடையாளமாக பிரதமர் மோடி அவர்கள் தலைமை அரசு ஆத்ம நிர்பார் பாரத் பார்வையை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை எமர்ஜிங் செமிகண்டக்டர் பவர்னு உலகம் ஃபுல்லா வந்து பிரதமர் மோடி அவர்களோட விஷன்ல வந்து இது எல்லாரும் பார்க்க துவங்கியிருக்காங்க. 2030 1 trillion டிஜிட்டல் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இது மாறும்.
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கூற்றுக்கு ஏற்ப செமிகண்டக்டர் சிப் எனப்படும் தகடுகள் உருவாக்கம் பெறும்போது சர்வதேச நாடுகள் நம்முடன் போட்டியிடும் அளவிற்கு நம் நிலை உலக அளவில் உச்சம் பெறும் என்பது உறுதி.
இந்தியாவின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிதாக்கும் முக்கியமான பங்கை அடுத்த தலைமுறைக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் பிரதிபலிக்கும் நிலையில், நாட்டின் சுகாதாரத்துறை இதனால் பெரிதும் பயனடைந்துள்ளது. சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களில் 18% இருந்த GST தற்போது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி ரத்து குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த நாமக்கல்லை சேர்ந்த ஆயுள் காப்பீட்டு முகவர்,
என் பேர் ராதிகா, நான் நாமக்கல் கிளையோட LIC முகவரா இருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த GST அப்படின்றது ஒரு சின்ன சுமையா இருந்தது. GST அப்படின்றது நீக்கம் பண்ணிட்டனால புது பாலிசி போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாம போட்ட பாலிசிக்கும் GST 0% ஆயிட்டது அப்படின்றனால ரெனியூவல் பண்றதுக்கும் இமீடியட்டா நாங்க ரெனியூவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நிறைய பாலிசிகள் வரும்பொழுது மத்திய அரசுக்கும் நிறைய வருமானங்கள் வருது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் LIC முகவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு, சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து, 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து, வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு, பால் பொருட்கள் மீதான வரி 12%-ல் இருந்து 5%-ஆக குறைப்பு, வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் 2021-23 இயல் இசை நாட்டிய பிரிவுகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி பாரதியார் விருது முனைவர் நா முருகேச பாண்டியனுக்கும், MS சுப்புலட்சுமி விருது பத்மபூஷன் டாக்டர் KJ ஜெயஸ்தாஸ், பால சரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாள் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 கலைமாமணி விருது பெறும் கலைஞர்கள் பட்டியலில் திரைப்பட நடிகர்கள் SJ சூர்யா, சாய் பல்லவி, லிங்குசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 2023 கலைமாமணி விருது திரைப்பட இசை அமைப்பாளர் அனிருத், பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குநர் சாண்டி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் அடுத்த மாதம் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இவ்விருதுகளை வழங்குவார். தமிழ்நாட்டில் மாணாக்கர் உயர்கல்வியை தொடர்வதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கொளத்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர், மாணாக்கரின் கல்விக்கு மாநில அரசு துணை நிற்கும் என்று குறிப்பிட்டார். முன்னதாக சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய சமையல் கூடம், பல்நோக்கு மைய கட்டிடம், பள்ளி கட்டிடம், விளையாட்டு மைதானத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மதுரையில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன ஹாக்கி மைதானம் அமைப்பதற்கான பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். இத்திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தூய்மையே சேவை பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் நிலையில், சென்னை அம்பத்தூர் தலைமை தபால் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மை பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை BJP வரும் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து தொடங்கும் என்று கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்றார். கட்சியின் தேசிய தலைவர் திரு JB நட்டா விரைவில் தமிழகம் வர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய உடல் நலம் மற்றும் உடல் தகுதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் மகளிரின் சுகாதாரம் மற்றும் உடல் நலத்திற்கான இயக்கம் முன்னெடுத்து செல்லப்படும் நிலையில், நாகர்கோவிலைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் திருமதி மீனாதேவ் உடல் நலத்தின் முக்கியத்துவம் குறித்து தெரிவிக்கையில்,
பெண்களுக்கான விழிப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடிய முகாமாகவும், புற்றுநோய் சிகிச்சைகள், புற்றுநோய் கண்டுபிடிப்பு, இரத்த சோகை, தடுப்பூசி போடுதல் போன்ற அத்தனை நோய்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கவும், குழந்தைகளுக்கான தடுப்பூசி முகாம்கள் அமைக்கவும், பெண்களுக்கான ஊட்டச்சத்து இத்திட்டத்தின் மூலம் பெண்களும் குழந்தைகளும் நல்ல பலனை பெற்று வலிமையான பாரதத்தை உருவாக்க பாடுபடுவோம்.
துபாயில் ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்றிரவு பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தையும் தனித்துவ அடையாளத்தையும் கலாச்சார ஆற்றலாக வலுப்படுத்த ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசுகளின் மின்னணு ஏலத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் 2021-23 இயல் இசை நாட்டிய பிரிவுகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். துபாயில் ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்றிரவு பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.